ஸ்ரீகுருப்போ நம. திருஷ்ய சம்பந்த அனுபபத்தி அப்படிங்கிற பிரகரணம் சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து அனுகூல தர்க்க பிரகரணம், அதனுடைய ஒரு உபோதாரம். திருஷ்யம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரெண்டு வஸ்து தெரியுது, ரெண்டு அர்த்தம் இருக்கு. திருக்குன்னு ஒண்ணு, அதுக்கு விஷயமாக கூடிய பதார்த்தம் ஒண்ணு. இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது திருஷ்யம்னு ஒரே பதத்தினால சொன்னதுனால தெரியுது. சாதாரணமா இந்த பதங்களை சொல்லும் போது யௌகிகம் ரூடம் அப்படின்லாம் பிரிச்சிருக்கார். யௌகிக்கம் பதம்னு நீங்க எடுத்துக்கும் போது அந்த ஒரு பதத்துல பல பாகங்கள் பண்ணினோம்னா ஒவ்வொரு பாகத்துக்கும் தனித்தனியாக அர்த்தம் இருக்கும். அந்த ரெண்டு அர்த்தத்தையும் சேர்த்து வரக்கூடிய அர்த்தத்தை அந்த பதம் சொல்லும், அதைத்தான் யௌகிக பதம்னு சொல்றது. பாசகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா பச்சதி இது பாசகா. இந்த பதத்தை வியாக்கியானம் பண்ணோம்னா பச்சுங்கிற ஒரு தாது, அதுக்கு மேல அக அப்படிங்கிறது ஒரு கிருத் பிரத்யம். இது ரெண்டுக்குமே தனித்தனியாக அர்த்தம் உண்டு. பச்சுங்கிற தாதுவுக்கு சமையல் செய்யக்கூடிய ஒரு கிரியை இருக்கே, அந்த கிரியை அர்த்தம். அகங்கிற அந்த பிரத்ய பாகத்துக்கு கர்த்தான அர்த்தம், செய்கிறவன். ரெண்டையும் சேர்த்து பார்த்தா சமையல் செய்கிறவன் அப்படின்னுங்கிற அர்த்தம் கிடைக்கும் பாசகாங்கிற இடத்துல. இப்ப இந்த ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் தெரியறது இல்லையா, பாசகான ஒரே பதத்தினால சொன்னதுதான் அந்த சம்பந்தத்தை தெரிவிக்கிறது. தனித்தனியா சொல்லிட்டோம்னா பச்சதி கரோதி கர்த்தா அப்படின்னா தனித்தனியா சொல்லிட்டோம்னா நமக்கு ஒண்ணும் பாசகா கர்த்தான்னு சொன்னா சம்பந்தம் தெரியாது. ஆனா பாசகான ஒரே பதத்தினால சொல்லும் போது இந்த பாக கிரியைக்கும் அந்த கர்த்தாவுக்கும் சம்பந்தம் தெரியறது. இதே மாதிரிதான் திருஷ்யம்னு ஒரு பதம். இது என்ன தாத்துவிலேருந்து வந்த பதம்னு கேட்டா திருஷ்ய தர்சனம், ஞானார்த்த ஞானத்தை சொல்லக்கூடிய ஒரு தாத்துவுக்கு கர்மா அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பிரத்யம் வந்து கிருத் பிரத்யம் வந்து திருஷ்யம் அப்படின்னு வருது. அதாவது ஞானம் எதை நாம பார்க்கிறோமோ அந்த வஸ்து திருஷ்யம், ஞானத்துக்கு விஷயம். அப்ப திருஷ்யம்ங்கிற இந்த ஒரே பதத்துல திருக்குங்கிற அம்சம் ஞானத்தையும் பிரத்யாம்சம் அதுக்கு விஷயமாக கூடிய வஸ்துவையும் தெரிவிக்கிறது இல்லையா. அப்ப ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு, திருக்குக்கும் அந்த வஸ்துவுக்கும் இந்த சப்தத்திலேருந்து சம்பந்தம் தெரியுது. ஆனா அந்த சம்பந்தம் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல வரல, அந்த சம்பந்தம் என்னவாக இருக்கும் இதை விசாரிச்சு பார்க்கிறோம். எப்பேற்பட்ட சம்பந்தம் வரலாம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்து கடைசியில முடிவு என்ன பண்ண போறாருன்னு சொன்ன அத்தியாசம்தான் சம்பந்தமாக இருக்கணும், வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியல. அத்தியாசம்தான் சம்பந்தம்னு சொல்லிட்டால் அப்போ திருஷ்யமான அந்த பதார்த்தம் மித்தியாத்தான் இருந்தாகணும், அத்தியஸ்தமாக இருக்கணும், இருந்தால் அது மித்தியன்னு சித்திச்சிடும். இதைத்தான் சொல்றதுக்காக இந்த பிரகரணம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தர்சனத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியாது அப்படிங்கறத சாதிக்கணும் இல்லையா, அப்பதானே கடைசியில போய் அத்தியாசம் சொல்லலாம். அப்ப என்னென்ன சொல்லலாம்னா ஒன்பது விதமாக அவர் விகல்பம் பண்ணினார். இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா, சம்பந்தம் இருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை சொல்லலாமே. அந்த ஒன்பது விகல்பங்கள் என்னங்கிறது போன பாடத்துல சொல்லியாச்சு. இப்ப அது இன்னும் விவரிச்சு அது என்ன காரணத்தினால அந்த சம்பந்தங்கள்லாம் தெரியலன்னு கிரந்தக்காரர் சொல்றார். இதெல்லாம் வந்து இந்த அத்வை சித்திக்காரர் சொல்றதுன்னு இது புதுசா சொல்றாருன்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் முன்னாடி சித்துகி இந்த கிரந்தங்கள்லாம் சொல்லியாச்சு, சித்துகாச்சாரியெல்லாம் சொல்லியாச்சு. அதெல்லாம் அனுவாதம் பண்ணி அதுக்கு மேல நியாயாமிர்தக்காரர் கேள்வி கேட்க போறார். அதுக்கு பதில் சொல்றதுக்காக இதெல்லாம் ஒரு பூர்வ பேச்சுக்கே அனுவாதம் தான். இந்த அம்சத்துல அத்வை சித்திக்காரர் புதுசா ஒண்ணுமே சொல்லல, இது எல்லாமே பிராச்சீன கிரந்தத்துல அப்படியே இருக்கு. இப்ப முதல் சம்பந்தம் என்னன்னு சொன்னா அவர் சொன்னார் விஷய விஷயிபாவம். இது இது நமக்கு என்ன தெரியுது, ஞானம் ஞானத்துக்கு விஷயம் வஸ்து, விஷய விஷயிபாவம்னு ஒரு சம்பந்தம். அப்படின்னா விஷயத்துவம்னா என்ன அதை சொல்றோம். அவர் சொல்றார் ஞானஜன்ய பலாதாரத்துவம், இதுதான் முதல் விகல்பம். இந்த ஞானத்தினால ஏற்படக்கூடிய பலத்துக்கு ஆதாரமாக எது இருக்கோ அதுதான் விஷயம். எப்படி ஒரு கட்டம் ஒரு வஸ்து இங்க இருக்கு, நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு அது தெரியாது, எனக்கு ஞானம் வந்தும்போது பார்த்தேன், அதாவது தரிசனம் ஏற்பட்டது, ஞானம் ஏற்பட்டது, ஞானம் ஏற்பட்டதுனால அந்த வஸ்து தெரியுது. இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்தது, இப்ப தெரியுது. ஏற்கனவே அஜ்ஞாதம், இப்ப ஞாதம். அப்ப ஞானத்தினால அந்த வஸ்துவில ஞாதத்துவம் அப்படிங்கறது உண்டானது இல்லையா? அப்ப ஞானத்தினால அதுல ஏற்பட்ட பலம் என்ன? இந்த வஸ்து எனக்கு ஞாதமானது. அப்ப ஞாதத்துவங்கிற ஒரு பலம் அதுல உண்டாகி இருக்கு. எதுல ஞாதத்துவம் உண்டாகுமோ அதுதான் அந்த ஞானத்துக்கு விஷயம். இதுதான் அந்த சம்பந்தம். ஞானத்தினால உண்டாகக்கூடிய ஒரு பலத்துக்கு ஆதாரமாக இருப்பது ஞானத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அதனால திருக் திருஷ்ய சம்பந்தம்னு சொல்லும் போது இதையே சம்பந்தமாக சொல்லலாமேன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொல்றார், ஆத்தே பலம் ந தாவத் ஞாததா. ஞானத்தினால அந்த பதார்த்தங்கள்ல ஞாதத்துவம் அப்படின்னு புதுசா ஒரு விஷயம் ஒண்ணு ஒரு பலம் உண்டாகிறது அப்படின்னு சொன்னா இல்லையா? இது வந்து மீமாம்சகர் சொல்றார். அவளுக்கு என்னன்னா, இந்த ஞானம்ங்கிறது ஒரு அதீந்திரிய பதார்த்தம். ஞானம் உண்டாயிருக்குங்கிறது பிரத்யட்சமா யாருனாலையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் ஞானம் வந்ததுனாலே ஏற்படக்கூடிய பலம் இருக்கு, அந்த பலம் பிரத்யட்சமா, அது விஷயத்துல பிரத்யட்சமாக தெரியும். விஷயத்துல பிரத்யட்சமாக அது இன்னும் கூட அது அவ யுக்தி சொல்றாங்கன்னா சொல்றான், நீங்க பார்க்கும்போது என்ன தெரியறது அப்படின்னு கேட்டா என்ன என்ன பதில் சொல்றாங்கிறத பார்க்கணும். என்ன தெரியறது? கண்ணை திறந்து பாரு, என்ன தெரியறது அப்படின்னு கேட்டால் கடன் தெரியறது அப்படி சொல்லுவான். கடஞானம் தெரியறது இந்த மாதிரி சொல்ற வழக்கம் இல்லை, கடன் தான் தெரியறது. அதாவது ஞானத்துக்கு எது வஸ்து விஷயமாக இருக்கக்கூடிய வஸ்துவைத்தான் தெரிகிறது அப்படின்னு அவன் சொல்லுவானே தவிர ஞானத்தை தெரிகிறதுன்னு சொல்ல மாட்டான் அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற இன்னொரு ஞானம் வரணும், இன்னொரு ஞானம் வந்து ஞானத்தையும் தெரிவிக்குமா. அதனால என்ன சொல்றான்னா, இந்த ஞானம் வந்து வந்த உடனே இவனுக்கு தெரியாது, வஸ்து தெரியறத வச்சுட்டு தனக்கு ஞானம் வந்திருக்குங்கிறத இவன் அனுமானம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்றான். எனக்கு கட்டம் தெரிகிறதோ இல்லையோ, தெரியறதுன்னா எனக்கு கட்ட ஞானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அனுமானத்தினாலதான் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறான்னு அது ஒரு மட்டம் இருக்கு. அந்த ஞாதத்தையே நீங்க சொல்லுவேளா, அது மீமாம்சகன் சொல்லக்கூடிய ஞாதத்தை, அதை நீங்க அத்வைதிகள் ஒத்துக்காத விஷயம், அதனால இதை சொல்லாதே அப்படிங்கிறார். ஆத்தே பலம் நதாவத் ஞாததா அனங்கீகாரா. அது அத்வைத சித்தாந்தத்துல இந்த ஞாததாங்கிறது ஒரு பதார்த்தமாக ஒத்துக்கல. அது ஞாததானா அஜ்ஞான நிவர்த்தியத்தான் அங்க ஞாததான்னு சொல்றான். அஜ்ஞான அபிஷயத்துவம் இதுதான் ஞாததா அப்படின்னு சொல்றாளே தவிர வேற ஒரு புதுசா ஞானத்தினால அதுல உண்டானதாக ஒன்றும் சொல்லல. ஒண்ணு அப்படியே ஒத்துண்டாலும் அதீதாதவு அபாவாச்ச. ஞானம்ங்கிறது பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் பலவிதமான ஞானம் எல்லாமே ஞானம்தான். அதுல அபரோக்ஷ ஞானத்துல வஸ்து எதிர்த்தா போல இருக்கும். ஆனால் பரோட்ச ஞானத்துக்கு விஷயமான வஸ்து அதே சமயத்துல இருக்குங்கிறது ஒரு நியமம் இல்லை. ஏற்கனவே நடந்த விஷயத்தை இப்ப வந்து யாரோ சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறான், தெரிஞ்சுட்டான்னு சொன்னா தியானம் இப்ப வந்தது. ஆனா அதுக்கு விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போச்சு, ஏற்கனவே இருந்து போச்சு, இருந்தது அதீதம். அப்படியானால் இன்னைக்கு வரக்கூடிய இந்த ஞானமானது ஏற்கனவே இருந்த அந்த வஸ்துவில எந்த மாதிரியான ஒரு பலத்தை உண்டு பண்ண முடியும்? ஞானஜன்ய பல ஆதாரத்தும் விஷயத்தும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அதீதமான வஸ்துவில அந்த வஸ்துவே இப்ப இல்லை, அந்த வஸ்துவில இப்ப பிறக்கக்கூடிய இந்த ஞானமானது எந்த விதமான பலத்தையும் உண்டாக்க முடியாது. அதனால இந்த லட்சணம் சரியாக இல்லை. அதே மாதிரி ஆதிபதத்தினால பவிஷ்யத்து இன்னும் அந்த வஸ்து உண்டாகவே இல்லை, அதை முதல்ல தெரிஞ்சுட்டு அதை உண்டாக்குறதுக்காக பிரயத்தனம் பண்றான். அப்படி இருக்கும்போது இவனுடைய ஞானத்துக்கு அந்த பவிஷ்யத் வஸ்துவ விஷயமாக சொல்லணும். ஆனா பவிஷ்யத்தான அந்த வஸ்துவில இப்ப இருக்கக்கூடிய இந்த ஞானம் எந்த ஒரு ஃபலத்தையும் உண்டாக்க முடியாது. அதனால ஞான ஜன்ய பல ஆதாரத்தும் அப்படின்னு நீங்க ஒரு லட்சணம் சொன்னீங்கன்னா இது சரியாக இல்லை. அப்படி சொன்னார், சரி ஞானஜன்ய பலம்னு சொல்லி இந்த பலத்தை தான் எடுத்துக்கணும்னு என்ன அவசியம்? நான் என்ன பொதுவா சொல்லியிருக்கேன், ஞானஜன்ய பல ஆதாரத்தும் ஞானத்தினால் உண்டாகக்கூடிய ஒரு பலத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது தான் விஷயம். அவ்வளவுதான் சொன்னேன். இந்த ஞானத்தா இதுதான் பலம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஞானத்தினால உண்டாகக்கூடிய பலம் நிறைய இருக்கு. எப்படின்னு சொன்னா ஹானம், உபாதானம், உபேக்ஷா இப்படின்லாம் இருக்காங்க. ஒரு வஸ்து தெரிஞ்சின்றதுனால அந்த ஞானம் வந்ததுனால அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறான், பிரவிற்த்தி ஏற்படுறது. ஒரு வஸ்து தெரிஞ்சதுனால இதை விட்டு நம்ம விலகி போகணும் அப்படின்னு சொல்லி நிவர்த்தி ஏற்படுறது. இதே மாதிரி உபேக்ஷா ரெண்டும் இல்லை போனா போறது அப்படின்னு உபேக்ஷையா உதாசீனமாக இருக்கிறது, இதெல்லாம் வேற பலம் இருக்கே. இப்போ இந்த ஞானத்தினால அந்த வஸ்துக்கள்ல ஹானம், இதுதான் ஹானி, ஹானம், உபாதானம், உபேக்ஷா அப்படின்னு சொல்றது. இந்த ஹானாதிகளை சொல்லலாமே. ஞானத்திலேருந்து ஞானம் வந்ததுனாலதான் அந்த வஸ்துவ உபாதானம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது, இல்லாட்ட தெரியாது. அந்த வஸ்து விஷயத்த ஞானம் உபாதானத்தை உண்டு பண்றது, அந்த உபாதானத்துக்கு விஷயமாக இருக்கு அந்த வஸ்து. ஆகையால ஞானத்தோடு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி தெரிஞ்சதுனாலதான் அதை விட்டு விலகிறான் அப்படின்னு சொன்னா நிவர்த்தி ஏற்படுறது இல்லையா. அந்த நிவர்த்திக்கு விஷயமா இருக்கிறதுனால ஞானத்தினால உண்டாகக்கூடிய பலம் அந்த நிவர்த்தி. அந்த நிவர்த்திக்கு விஷயமாக அது இருக்கிறதுனால ஞானத்தோடு அந்த வஸ்துவுக்கு சம்பந்தம் இருக்கு, இப்படி சொல்லலாமே அப்படின்னு சொன்னான். நாபி ஹானாதி, இது கதவித்திகாரர் சொல்றார், இதையும் பலம்னு எல்லா இடத்தையும் சொல்லிட முடியாது. ககனாதவு தடவகாவா, ஆகாசத்தை பார்க்கணும். ஆகாச ஞானம் வந்தது. இந்த ஞானம் வந்ததுனால அந்த அவன் ஆகாசத்தை விளக்குவனா, விளக்கணும்னு தோணுமா, இல்ல அதை பிடிச்சி எடுத்துக்கணும்னு தோணுமா, ரெண்டும் இல்லையே. உபேட்சை அது கூட இல்லை, உபேட்சிக்க கூட முடியாது. உபேட்சைன்னு சொன்னாக்க அதை எடுக்கணுங்கிற ஆசையும் இல்லை, விளக்கணும்னு ஆசையும் இல்லை போறது, அப்படி கூட இல்லை. இதுல ஆகா ஹானம் உபாத, ஆனா அந்த ஞானத்துக்கும் அந்த ககனத்துக்கும், ககனம்னா ஆகாசம், ஆகாசத்தோடு ஒரு சம்பந்தம் இருக்கணும். ஆனா இங்க ஹானம் உபாதானம் எல்லாம் சொல்றதுக்கு வழியே இல்லை. அது வந்து ஒரு விதமான தியானம் உபேட்சிக்கிறது. உபேட்சாத்மகம் ஞானம், அபேட்சாத்மக ஞானம்னு ரெண்டு சொல்லுவார். உபேட்சாத்மக ஞானம் என்ன பண்ணணும் சொன்னா மேல்கொண்டு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணாரு. போற போக்குல எத்தனையோ பதார்த்தங்களை பார்த்துட்டே போறோம், பார்க்கதான் பார்க்கறோம். ஆனால் அதெல்லாம் என்னெல்லாம் பார்த்தோம்னு கரெக்டா சொல்லிட முடியாது. எதை கவனிச்சு பார்க்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தி அப்புறம் ஸ்மரணத்துக்கு உபயோகப்படும். அதனால அந்த கவனம் இருக்கே அந்த இதுல, அதுல வந்து ஹானம் உபாதானம் ரெண்டு அம்சம் கூட வந்துட்டே இருக்கும். நான் என்னத்தை எடுக்கணும்னு நினைச்சேன், என்னத்தை விடணும்னு நினைச்சேன் அப்படின்னு வரும். ஆனா உபேக்ஷா இருக்கே மறந்து போயிடும், அதை இது பண்ணாரு. அதுவும் ஒரு தியானமாக எடுத்துட்டு இருக்கா. உபேக்ஷா அபேக்ஷா அப்படின்னு ரெண்டா பிரிச்சுட்டு இருக்கா தியானத்தை. ஒரு தியானம் வந்தால் அதுக்கப்புறம் இந்த தியானம் பிறக்குறது. இது ரஜதம் அப்படின்னு தெரிஞ்சா சரி எடுத்துக்கணும், வேற ஏதாவது பாம்பு சரி வேண்டாம் விலகிடணும், ரெண்டும் இல்லை அப்படின்னு உதாசீனமா ஒரு பதார்த்தம்னா அதை பத்தி ஒன்றும் சிந்தை இல்லை. தெரியுது இது நமக்கு ஒன்றும் வேண்டியதும் இல்லை வேண்டாதும் இல்லைன்னு சொல்லி கிளம்பி போறது இருக்கே. இது வந்து உபேக்ஷா. எதுல ககனத்துல ஒண்ணுமே வராது, ககனம் தெரிஞ்சதே தவிர உபேட்சையும் இல்லை. அதனாலதான் ஹானம் உபாதானம் உபேக்ஷா மூணுமே வராததுனால ககன ஞானத்துக்கும் ககனத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும். நீங்க சொல்றது இல்லையா, ஆகாசம் தெரியுறது, தெரியறதுன்னா இவனுடைய அந்த ஞானத்துக்கும் அந்த ஆகாசத்துக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கணும். அதனால்தானே ஆகாசம் திருஷ்யம்னு ஆகணும் இல்லையா. ஆகாசத்துக்கும் இந்த ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க சொன்ன தியானத்தினால ஏற்படக்கூடிய அந்த ஹானம் உபாதானம் உபேக்ஷா இது மூணு தான் அதுக்கு சம்பந்தம்னு சொன்ன. ஆகாசத்துக்கு ஹானமும் கிடையாது, உபாதானமும் கிடையாது, உபேக்ஷையும் கிடையாது. அப்ப எப்படி சம்பந்தம் வரும்? தியானத்தோடு சம்பந்தம் வரும். சம்பந்தம் வரலைன்னா ஆகாசம் தெரியறதுன்னு சொல்ல முடியாது. இது அவ்யாப்திங்கிற தோஷம் வந்தது. இன்னும் ஒண்ணு சொல்றார், ஞானத்தினால வரக்கூடிய பலம்னு சொல்லி ஹானம் உபாதானம் இது வந்து இருக்குன்னு வச்சுங்களேன், இது எதுல வருதோ அதுதான் அந்த ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு நீங்க லட்சணம் சொன்னால் இது தப்பு. ரஜதத்தை பார்த்து இவன் ரஜதத்தை எடுத்துன்னு வரான், நஜரஜதமாவே இருக்கட்டும், பொய் ரஜதம் வேண்டாம், நஜரஜதம். இது ரஜதம்னு பார்த்தா உடனே எடுக்கணும்னு தோணுது, எடுத்துட்டு வந்தான். அது எடுத்துன்னு வரும்போது அதோட சேர்ந்து வேற ஏதோ ஒன்றும் ஒட்டிண்டு வந்தது. இப்ப என்னாச்சு, இவன் பார்க்கல ஆனா எடுத்துன்னு வந்துட்டான். எடுத்துட்டு வரும்போது அந்த ரஜதத்தை தவிர அதோட ஒட்டிட்டு இருந்த இன்னொரு பதார்த்தத்தையும் இவன் எடுத்துட்டு வந்ததாக தானே ஆச்சு. இந்த ஞானத்தினால ஏற்பட்ட அந்த உபாதானத்துக்கு விஷயமாக அந்த ரஜதம் மட்டுமாகல, ரஜதத்தோடு சேர்ந்து அதோட ஒட்டின்னு இருக்கக்கூடிய இன்னொரு பதார்த்தமும் ஆனது. அதுக்காக நீங்க வந்து இந்த ரஜத ஞானத்துக்கு அந்த பதார்த்தம் ஒட்டின்னு இருக்கக்கூடிய பதார்த்தத்தை விஷயம்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. என்ன பார்த்தேன்னு கேட்டா ரஜதத்தை பார்த்தேன்னு சொல்லுவானே தவிர அதோட ஒட்டின்னு இருக்கிறத பார்க்கல அப்படின்னு விடுவான். அதனால ஞானத்தினால ஏற்படக்கூடிய உபாதானத்துக்கு விஷயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த லட்சணம் ஒண்ணும் சரியான லட்சணமாக சொல்ல முடியல. கலதௌத மலாதேரபி தஜ்ஞான விஷயத்து பிரசங்கா, கலதௌதம்னா வெள்ளி, மலம்னா எதுவும் அதுல அழுக்கு ஒட்டின்னு இருக்கு வச்சுங்களேன், அதுதான் அதுவும் சேர்ந்து வந்திருக்கு, எடுக்கும் போது சேர்ந்து வந்தது. தஜ்ஞான விஷயத்து பிரசங்கா, இதம் ரஜதம்ங்கிற ஞானத்துக்கு அதுவும் விஷயம்னு சொல்ல வேண்டியதாகும். அப்ப உன்ன சொல்றான், இது ஞானத்தினால உண்டாகக்கூடிய பலம்னு எதை எடுத்துக்கலாம்னு நம்ம இப்ப விசாரிச்சு பாக்குறோம். ஞாபகத்தா விட்டாச்சு, சரியா வரல. ஹானம் உபாதானம் இதுவும் ஒண்ணும் சரியா வர மாட்டேங்கிறது. மூணாவது ஒண்ணு சொல்லுவோம், அபிஜ்ஞா அபிலபனம், இது ரெண்டு வச்சுப்போம். அபிஜ்ஞா கூட அப்புறம் வச்சுப்போம். அபிலபனம், அபிலபனம்னா சப்த பிரயோகம், இது எல்லா இடத்துலையும் கரெக்டா வரும். ரஜதம்னு தெரிஞ்சுட்டுனா உடனே ரஜதம், இது ரஜதம் அப்படின்னு வாயால பேசுவான். ஆகாசத்துக்கும் சரியா வரும், ஆகாசத்தை பார்த்து இது ஆகாசம் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அப்ப அபிலபனம்னா அந்த அந்த வஸ்துவை போதிக்கக்கூடிய சப்தத்தை பிரயோகம் பண்றதுக்கே இதுதான் அபிலபனம்னு பேரு. வாயால பேசுறது, அபிலபதி பேசுறது, பேசுறான். இந்த இடத்துல எந்த வஸ்து, ஞானம் வந்த உடனே எந்த வஸ்துவை பத்தி அவன் பேசுறானோ அந்த வஸ்து அவனுடைய ஞானத்துக்கு விஷயம். சொல்லமாக இப்படி சொல்லலாம் போல இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அபிஜ்ஞா அபிஜ்ஞான்னு இன்னொன்று சொன்னார். இந்த விவகாரத்துல அபிஜ்ஞா அபிவதனம் உபாதானம் அர்த்தக்கிரியா இந்த மாதிரி நாளாக பிரிச்சுருக்கார். முதல்ல விஷயம் தெரியறது, விசேஷமாக தெரியறது அபிஜ்ஞா, அதுக்கப்புறம் வாயால பேசுறான், சப்த பிரயோகம் உண்டாகிறது. அப்புறம் அதுக்கப்புறம்னு அர்த்தம் இல்லை, இதுவும் உண்டாகிறது, சப்த பிரயோகமும் உண்டாகிறது. எடுக்க போகிறான், எடுத்துன்னு வந்து அதனால செய்ய வேண்டிய வேலையை செய்யறான். இது எல்லாம் விவகாரத்துல சேர்ந்தது, விவகார சப்தத்துல இதெல்லாம் சேரும். இப்ப வந்து மற்ற உபாதானங்கள்லாம் எடுத்துட்டா சரியா வராட்டாலும் சப்த பிரயோகத்தை எடுத்துக்கலாமேன்னா அபிஜ்ஞாங்கிறதுன்னு எடுத்துக்கலாம். பார்த்து அவன் வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறான், இது இன்னொரு பதார்த்தம் தான் அப்படின்னு, ஏதோ சமூகாரமா இல்லாமல் அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இது என்ன பதார்த்தம் தான் அப்படின்னு அதற்கு விசேஷமாக அதை பரிச்சயம் பண்ணிக்கிறான். இதுதான் அபிஜ்ஞான்னு சொல்றது. இது சொன்னா கூட சரியா வருமே, ஆகாசம் ஆகாசம் எல்லாத்தையுமே பார்த்தா இது ஆகாசம் அப்படின்னு விசேஷமா தெரியுது. சொன்னா அபிஜ்ஞா அபிலபனம்னு சொல்றே, இதுதான் ஞானத்தினால உண்டாகக்கூடிய பலம்னு சொன்னா இந்த பலத்துக்கு ஆதாரம் எதுன்னு நீங்க பார்க்கணும். பேசுறான்னு சொன்னா இங்க சப்த பிரயோகம் பண்றவன் கர்த்தாதான், தேவதத்தன் தான் இதுக்கு ஆதாரம் ஆவான். அந்த வஸ்து எப்படி ஆகும், அங்க கடம் இருக்கு, இவனுக்கு கட ஞானம் வந்தது, அதனால இது கடம் அப்படின்னு பேசினான் அப்படின்னு சொல்லிட்டா இந்த இதுதான் பேசுறது தான் பலம்னு சொன்னா இது எப்படி கட்டத்துல இல்லையே? நீங்க ஞானத்துக்கும் கடத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு கேட்கும் போது ஞானத்தினால உண்டாகக்கூடிய பலத்துக்கு ஆதாரமாக அந்த கடம் இருக்கு, இதுதான் ஞானத்துக்கும் கடத்துக்கும் சம்பந்தம்னு சொல்லி வந்தேன். அப்படி சொல்லிட்டு பலம் என்னன்னு கேட்டா இவன் பேசுறது தான் பலம் அப்படின்னு சொன்னார். இந்த பலம் இவன்கிட்ட இருக்கே தவிர அந்த கட்டத்துக்கிட்ட இல்லை, கட்டம் பேசல, இவன் தான் பேசுறான், ஞாத்தா தான் பேசுறான். அதனால என்னாச்சு, இந்த பலம் ஞானத்தினால உண்டாகக்கூடிய இந்த பலம் இருக்கே இது அந்த கட்டத்துல இல்லை, அதனால அதை விஷயமாக சொல்ல முடியாது. அதே மாதிரி அபிஜ்ஞாங்கிறதும் இந்த புருஷனுக்கு தான் உண்டாகிறதே தவிர அந்த வஸ்துவுக்கு உண்டாகிறது இல்லை, அதனால தியானத்தினால உண்டாகக்கூடிய அபிஜ்ஞாங்கிற இந்த பலம் பலத்துக்கு ஆதாரமாக அந்த வஸ்து இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சொல்றார், தயோகோ ஜேய அவருத்தித்வா, இந்த அபிஜ்ஞாவோ அபிலபனமோ இது ரெண்டுமே ஜேய பதார்த்தத்துல கிடையாது, ஞாதாவிடத்துல இருக்கு. நச்ச விஷய விஷய பாவேன தே தத்ர தஹா இது வாக்கியம் சொன்னா, இது நம்ம ஒரு சம்பந்தத்தை போட்டு ஒரு இடத்துல இருக்கிற பதார்த்தத்தை இன்னொரு இடத்துல உட்காந்து சொல்லலாம், அங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஞானமோ அபிலபனமோ இது ரெண்டும் அந்த ஞாதாவிடத்துல இருந்தாலும் அதுக்கு விஷயமாக இருக்கக்கூடியது அந்த கடன் தானே, அந்த வஸ்து தானே. அதனால அந்த விஷயதா சம்பந்தத்து விஷயதா சம்பந்தம்னு போட்டு அந்த விஷயதா சம்பந்தேன இந்த அபிஜ்ஞாவாகட்டும் இந்த அபிலபனமாகட்டும் இது ரெண்டுமே அந்த வஸ்துவிடத்துல இருக்கு, வஸ்து அதுக்கு ஆதாரமாகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா. விஷயதா சம்பந்தம்னு சொன்னாலே ஆட்டம் போச்சு, ஏன்னா அது என்னதுன்னு இப்பதான் விசாரிக்கிறோம். விஷயத்துவன்னா என்னங்கிறது தெரியாம அதுதான் என்னவா இருக்கலாம்னு விசாரிச்சுட்டு இருக்கும் போது நீங்க அந்த சொல் அந்த லட்சணத்திலேயே அதையே திருப்பி போட்டீங்கன்னா ஆத்மாசிரியங்கிற தோஷம் வந்துடுமே. தஸ்தே இவ விசாரியமானத்வா, இந்த விஷயத்துவம் விஷயத்துவம் சொல்றீங்களே அந்த விஷயத்துவம் தான் அது என்ன, அதனுடைய சொரூபம் என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள இந்த விஷயத்தா சம்பந்தத்தை ஒண்ணு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வரும்? ஆக ஞானத்தினால உண்டாகக்கூடிய பலத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதுதான் அந்த ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு சொன்னால், ஞானத்தினால உண்டாகக்கூடிய பலம் என்னன்னு ஒரு விதமாக நிரூபணம் பண்ண முடியாததுனாலே இத அந்த ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தமாக சொல்ல முடியாதுன்னு ஆச்சு. பிரதம பட்சம் கண்டிச்சாச்சு. ரெண்டாவது பட்சம் சொன்னார், ஞானஜன்ய ஹானாதி புத்தி கோச்சரத்துவம், இதையும் சேர்த்தே கண்டிச்சாச்சு. நம்ம ஞானத்தினால ஏற்படக்கூடிய ஹானாதி புத்தி, இது ஹேயம், இது உபாதேயம் அப்படிங்கிற ஞானம் புத்தி ஏற்படுறதே இந்த புத்திக்கு விஷயமாவதுதான் ஞானத்தோடு சம்பந்தம் அப்படின்னு ரெண்டாவது கல்பம். அதுவும் போச்சு. ஞானஜன்ய பலம்ங்கிறது என்னன்னு கேட்டு ஹானாதி புத்தியை ஹானாதியா ஹானாதி புத்தி ஆனுச்சுன்னா மறுபடியும் இதே தோஷங்கள்லாம் வரும், அதுவும் போயிட்டு உண்ட. அதையவ நத்விதீயோபி, ரெண்டாவது கல்பமும் அடிபட்டு போச்சு. மூணாவது கல்பம் சொன்னால், தியானத்துக்கு கர்மா கர்ம காரகமாக இருப்பது விஷயம். கிரியேன்னு சொன்னோம்னா கிரியான கிரியாபதமாக நம்ம பிரயோகம் பண்ணுவோம் இல்லையா, பச்சதி கச்சதி ஜானாதி இச்சதி இதெல்லாம் கிரியை. இங்க கிரியை ஞானங்கிற வித்தியாசத்தை பார்க்கறோம், கிரியாபதம்னு சமஸ்கிருதத்துல எது வருமோ அதெல்லாம் கிரியைன்னு வச்சுக்கோம். இப்ப இந்த கிரியைக்கு கர்த்தா கர்மா கரணம் அதெல்லாம் காரகங்கள்லாம் தேவைப்படுறது இல்லையா. அப்ப அந்த ஞான கிரியைக்கு எது கர்ம காரகமாக இருக்குமோ அதுதான் ஞானத்துக்கு விஷயம். காரகத்துக்கும் கிரியைக்கும் உள்ள சம்பந்தம், கிரியாகாரக பாவ சம்பந்தம் இது உண்டு. ஞானத்துக்கும் அதனால தெரியக்கூடிய வஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னா கிரியாகாரக பாவா, அதாவது அந்த வஸ்து இந்த ஞானத்துக்கு கர்மகாரகம் ஆகிறது. இதை சொல்லலாமே, இதுதான் மூணாவது கல்பம் ஞான கர்மத்துவம் சொல்றார். இதுவும் சரியா இல்லை. ந திருதீயா ஈஸ்வர ஜானத்திய அதீதாதி ஜானத்தியச்ச கர்மகாரக அஜன்யத்துவேன நிர்விஷயத்துவ பிரசங்கா. காரகம்னா என்ன தெரியுமோ, காரகம்ங்கிறது அந்த கிரியையை உண்டு பண்ணக்கூடியது. கரோதீதி காரகம், ஒரு கிரியைக்கு தான் சித்திக்கிறதுக்கு எத்தனை விதமான காரகங்கள் தேவையோ வஸ்துக்கள் தேவையோ எல்லாமே ஒவ்வொரு விதமான காரகம். அது இந்த கிரியை உண்டாகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் இருந்தாகணும். எப்படின்னு கேட்டா சும்மா ஒரு இதை உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, தேவதத்தா ஓதனம் இல்ல கிராமம் கச்சதி எடுத்துப்போம். தேவதத்தா கிராமம் கச்சதி, இங்க தேவதத்துக்கு கமனம்ங்கிறது ஒரு கிரியை. இந்த கிரியைக்கு கர்த்தாவாக இருக்கிறவன் தேவதத்தன், இந்த கிரியைக்கு கர்ம காரகமாக இருக்கக்கூடியது ஒரு கிராமம் இல்லையா. இது ரெண்டுமே இவனுடைய இந்த செயல் இந்த கிரியை இருக்கே இந்த கிரியை நடக்கிறதுக்கு ஒரு காரணம். தேவதத்தன் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா இந்த கமனம் நடந்திருக்காது, அவன் தானே இந்த கிரியையை பண்றான். அதே சமயத்துல இவன் போகிறதுக்கு கர்ம காரகமாக ஒரு இடம் இல்லைன்னு சொன்னால் இவன் நடக்கவே முடியாது இல்லையா, அதனால கமன கிரியை நடக்காது. இன்னும் இன்னும் பாருங்க, தேவதத்தா ரசேனா கிராமம் கச்சதி, ஒரு கரணகாரகத்தை சேர்த்துட்டேன் இல்ல, பத்யாம் கிராமம் கச்சதி, காலால நடந்து போகிறான். கால்னு ஒண்ணு இல்லைன்னா நடந்து போக முடியுமா? முடியாது. ரசங்கிற ஒரு சாதனமோ வேற ஒரு இது இல்லைன்னு சொன்னா அவனால எப்படி போக முடியும்? ஆக அவன் அந்த சமயத்துல அந்த கமனங்கிற கிரியைய பண்றதுக்கு ரசங்கிற சாதனத்தை எடுத்துக்கிறான். அந்த சாதனம் அந்த கிரியைய நிர்வர்த்தி சித்தி பண்ணி கொடுக்கறது. இப்படி கேட்கப்படாது, அதாவது ரசம் இல்லாட்டா என்ன வேற ஏதோ இதுல ஏறிட்டு போறான் அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த ஸ்தானத்துல ஒண்ணு வேணுமோ இல்லையா, அந்த சாதனமாக உன்னை வச்சு நோடுறான். அந்த சாதனம் தான் அவனுடைய கிரியையை உண்டாக்கி சித்திக்கு வைக்கிறது. ஆக கிரியை நீங்க எந்த காரகத்தை பார்த்தாலும் சரி, அந்த காரகங்கள் எல்லாமே அந்த கிரியை சித்திக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அதிகரண காரகமும் அப்படிதான், சம்பிரதான காரகம், அபாதான காரகம். ஒருத்தன் தானம் பண்றான், பிராமணாய காம் ததாதி, இந்த தானங்கிறத சித்திக்கணும்னு சொன்னா அந்த பிராமணனும் அதுக்கு ஒரு காரணம். பிராமணன் வாழ்ந்தாத்தான் இவன் பண்றது தானம் சித்தமாகும். அதனால சம்பிரதான காரகம் எல்லா காரகமுமே, ஆறு காரகம் சொல்ற, அந்த ஆர்வமே அந்த கிரியா சித்திக்கு ஒவ்வொரு விதமாக காரணமாயிடுறது. இப்படி சொல்லும் போது பொதுவாக காரகம்னு சொன்னா ஒரு விதமான காரணம் அப்படிங்கிறது தான் பரிவசிதம். இப்படியாச்சா? இப்ப பார்ப்போம், ஞானத்துக்கு எது கர்மான்னு சொல்றோமோ அது காரகம்னு சொல்ல முடியுமா? ஒரு சில இடத்துல முடியும்னு தெரியுது. எடுத்தா போல இருக்கிற வஸ்து கட்டம் கண்ணால நான் அங்க பார்க்கறேன், பார்க்கும்போது எனக்கு என்னுடைய இந்திரியத்துக்கும் அந்த கட்டத்துக்கும் சன்னிகர்ஷம் சம்பந்தம்ங்கிறது ஏற்படுறது, அதனால கட்டம் எனக்கு தெரியுது, ஞானம் ஏற்படுறது. இந்த இடத்துல அந்த ஞானத்துக்கு கட்டமானது காரணம், இதை இதை ஒன்றும் நான் ஒன்றும் ஆட்சேபிக்கல உண்டு. அதனால கர்ம காரகம்னு தாராளமா சொல்லலாம். ஞானத்துக்கு கர்மாவாக இருந்துட்டு அதுவும் ஒரு காரகமாக ஆனதுனால இது வந்து இந்த இடத்துல நீங்க ஞான கர்மத்துவம் லட்சணம் வந்துடும். ஆனா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டா, ஈஸ்வர ஞானஸ்ய அதீதாதி ஞானஸ்ய, ஈஸ்வரனுடைய ஞானம் இருக்கு, நித்திய சர்வஜ்ஞர் ஈஸ்வரன் சொல்றோம், அவருடைய ஞானம் எப்போதும் இருந்துட்டு இருக்கு, சர்வமும் அவருக்கு தெரியும், அதீதம் அநாகதம் எல்லாமே தெரியும். இன்னும் நித்திய ஞானம்னு வேற சொல்றான், அந்த நித்திய ஞானத்துக்கு காரணமாக ஏதாவது இருக்க முடியுமோ? கர்ம காரகமாக, காரகம்னா காரணம். ஈஸ்வரனுடைய ஞானத்துக்கு காரணம்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆகையால ஈஸ்வர ஞான விஷயத்தும் இல்லாமல் போகும் பதார்த்தங்கள்ல, அதனால இந்த விஷயத்துங்கிற லட்சணம் சரியா இல்லை. சரி, ஈஸ்வரனை விட்டுருவோம், நம்மளுடைய ஞானத்துக்கும் சரியா வராது. அதீதமான விஷயத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கும் போது அந்த அதீத விஷயம் இந்த ஞானத்துக்கு கர்ம காரகம்னு சொல்ல முடியாது. காரகம்னா காரணம், அது காரணம்னு சொன்னாக்க அந்த ஞானம் உண்ட காரியம் உண்டாகிறதுக்கு அவ்யவகித பூர்வ க்ஷணத்துல அது இருக்கணும். காரியம் இன்னைக்கு உண்டாகிறது, காரணம் என்னைக்கோ இருந்திருக்குன்னு சொன்னா அது காரணமே இல்லை. காரிய அவ்யவகித பிராக்கால விருத்தி, நீ காரிய நியத்தபூர்வ விருத்தின்னு சொல்லுவாரோ இல்லையோ அதுதான். காரியம் உண்டாகிறதுக்கு அவ்யவகித பிராக்காலத்துல அவசியம் இருந்தாகணும் காரணம். எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி நடந்த விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கும் போது அந்த விஷயமானது இந்த ஞானங்கிற காரியம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இல்லாததுனால, அவ்யவகித பூர்வக்ஷணத்துல இல்லாததுனால அதை காரகம்னு சொல்ல முடியாது. அதனால அவ்யாப்தி வரும், இந்த லட்சணம் சரியா இல்லை. அதான் சொல்றார், அதீதாதி ஞானத்த கர்ம காரக அஜன்யத்துவன நிர்விஷயத்துவ பிரசங்கா, அந்த ஞானத்துக்கெல்லாம் விஷயமே இல்லை அப்படின்னு ஆயிடும், நிர்விஷயம் ஆயிடும். ந சதுர்த்தகா, நாலாவது சொல்லுவோமா, அதாவது ஞானத்தினுடைய ஆகார உண்டாகிறதுக்கு எதெல்லாம் ஹேதுவோ, ஞானாகார அற்பகத்துவம் அப்படின்னா, ஞானம் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது எதுவோ அது எல்லாம் விஷயம்னு சொன்ன மாதிரி ஆச்சு. இது சரியில்லை. ஞான சதாகாரையோரபேதேன சர்வேஷாம் ஞானஹேதூனாம் விஷயத்வாபாகா, ஞானம் ஞானத்தினுடைய ஆகாரம் இரண்டும் ஒன்றுதான், ஞானம் வேற அதனுடைய ஆகாரம் வேறங்கிறது கிடையாது இல்லையா. அப்ப அந்த ஞானத்துக்கு, ஞானம் உண்டாகிறதுக்கு ஹேதுவாக இருந்த அத்தனை பதார்த்தமும் ஞானத்துக்கு விஷயம் ஆயிடும் உன்னுடைய லட்சணம் படி. ஏன்னா சக்ஷுராதி இந்திரியம் இல்லாமல் ஞானம் உண்டாக முடியாது, கட ஞானம் உண்டாக முடியாது, வெளிச்சம் பிரகாசம் இல்லாமல் உண்டாக்க முடியாது, மனசு இல்லாமல் உண்டாக்க முடியாது, ஆத்மா இல்லாமல் உண்டாக முடியாது. அதனால இது எல்லாம், இது எல்லாமே அந்த கடஞ்ஞானத்துக்கு விஷயம்னு சொல்ல வேண்டியதாக ஆகும். அதனால இது ரொம்ப தப்பா இருக்கு இந்த லட்சணம். ஒண்ணு, ஞான கதாகாரையோர் அபேதேன சர்வேஷாம் ஞானஹேதூனாம் விஷயத்துவ ஆபாதா. ஞானஹே, ஞானத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய எல்லாமே அந்த ஞானத்துக்கு விஷயமாகணும். ஆனா அப்படி கிடையாது. இன்னொன்னு சொல்றார், அனுமித்யாதி விஷயே தத் அபாவா பாத்தாச்ச. தூமத்தை பார்க்கறா, வியாப்தி எல்லாம் ஸ்மரணத்துக்கு வருது, அடுத்தபடி அக்னி இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணிடுறான். பருவத்தோ வன்னிமா, இந்த அனுமானத்துக்கு விஷயம் என்னன்னு சொன்னா அக்னின்னு சொல்லணும். பருவத்தில உள்ள வன்னி தான் அனுமானத்துக்கு விஷயம், பாக்கி எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அனுமானத்தினால இவன் கண்டுபிடிச்ச விஷயம் அக்னி அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இந்த அக்னி வந்து இந்த அனுமானத்துக்கு விஷயம்னு சொல்லவே முடியாது உன்னால, ஏன்னா நீ சொன்ன லட்சணம் அதுக்கு வரல. என்ன லட்சணம் சொல்லியிருக்கேள், தியானத்துக்கு அது ஹேதுவா இருக்க இல்லையா, இருக்கணுமே. இவன் அனுமதி பண்றதுக்கு அந்த வன்னி ஒண்ணும் ஹேது இல்லை. பிரத்யக்ஷத்துல வேணும்னா விஷயத்தை காரணமாக சொல்லலாமே தவிர பரோட்ச ஞானத்துக்கு விஷயத்தை காரணமாக சொல்ல முடியாது. அதனால இந்த அனுமித்யாதி ஞானங்கள்ல அதனுடைய விஷயம் ஹேது ஆகாததுனால நீங்க சொன்ன லட்சணம் அதுக்கு வரமாட்டேங்கிறது. ததபாவ ஆபாதாச்ச, கரெக்ட், அப்படிதான் இருக்கு. எதுலயும் இருக்கு அபாவாத்தன இருக்க போருமே, அதுவே போறோம். அபாவாத் ஆபாதாச்ச வேண்டாம். இந்த புத்தகம், இது நான் படிக்கிற புத்தகம் இல்லை, இது நியாயமர்த்தம் இருக்கேன்னு சொல்லி கையில கொண்டு
வந்திருக்கேன்.
அப்படி போட்டிருக்க, ஆனா அபாவாத் சொன்னாலே போறோம், அதுல ஒண்ணும் விஷயம் இல்லை. இருக்கலாம் ஆபாத்தாச்சேன்னா இந்த மாதிரி வந்து சேரும், ஆபத்தி ஆபத்தி பண்றது. தது அபாவாத்தன்னு சொன்னா அவ்யாப்திங்கிறது நேரடியா சொல்லலாம். ரெண்டு பாடத்துலயும் நமக்கு ஒண்ணு அர்த்த வித்தியாசம் பெருசா இல்லை. இன்னும் பஞ்சமகா, இதுல என்ன சொன்னான்னா, திருஷ்யமானத்வே சதி தத்துவம் வா அப்படின்னு சொன்னான். தியானத்துக்கு ஹேத்துக்கள் பலது இருக்கு, ஆனா எல்லாமே அந்த தியானத்துக்கு திருஷ்யமானமாக இருக்காது, திருஷ்யமாக இருக்காது. தியானத்தினால அறியப்படக்கூடியதாக இருந்து கொண்டு ஹேதுவாகவும் எது இருக்குமோ அதுதான் விஷயம். இது போச்சு, ஆமா சொல்றச்சே பொறுத்து. ஏன்னா திருஷ்யமானத்துவசிய விஷயத்துவ கட்டிதத்துவேன ஆத்மாஸ்ரயா, அறியப்படக்கூடியது அப்படின்னா என்னது, திருஷ்யமானம்னு இங்கே நீங்க போட்டிருக்கே அந்த தியானத்துக்கு திருஷ்யம்னு அதுல வந்துருக்கு இல்லையா, அதுதான் அந்த விஷயத்துவம். என்ன தியானத்துக்கு நீங்க திருஷ்யமான, தியானத்துக்கு விஷயமாக இருந்து கொண்டு எது தியானத்துக்கு ஹேதுவாக இருக்கோ அப்படின்னு பேசுறேன். தியானத்துக்கு விஷயம்னா என்னங்கிறது தான் இப்ப விசாரிச்சுட்டு இருக்கோம். அதனால அது சொல்லிட்டு இருக்கிறது இப்படி சொல்லக்கூடாது. இது ஆத்மாஸ்ரயங்கிற தோஷம் வரும். ஆத்மாஸ்ரயம்னு சொன்னா இந்த விஷயத்துவம் தெரியறதுக்கு அதுவே தெரிஞ்சிருந்தாதான் முடியும்னு சொன்னா ஆத்மாஸ்ரயம். அந்யோன்யாச்சரியம் ரெண்டு இடத்துல இது தெரிஞ்சுக்கிறதுக்கு அது தெரியணும், அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்யோன்யாச்சரியம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவே தெரிஞ்சாதான் தெரிஞ்சுக்கும் தெரிய முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஆத்மாஸ்ரயம், அது சர்வதா முடியாது. இன்னும் ஷஷ்டா ஆறாவது என்னன்னா, ஞானஜன்யம் விவகார யோகியத்துவம். தியானத்துக்கும் விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னா, தியானம் ஏற்பட்டதுனாலே அந்த விஷயத்தின் பத்தின ஒரு விவகாரம் ஏற்படுறது, ஏதோ ஒரு விவகாரம். அதனால தியானத்தினாலே உண்டாகக்கூடிய விவகாரத்துக்கு எது யோக்கியமாக இருக்கோ அதுதான் தியானத்துக்கு விஷயம். யோக்கியம்னு ஏன் சொல்லணும்னா, சில சமயம் விவகாரம் ஏற்படாது, தியானம் வந்தது விவகாரம் ஒன்றும் ஏற்படலை அப்படி கூட போகும். அதனால ஆனாலும் விவகரிக்கிறதுக்கு யோக்கியமாக அந்த விஷயம் ஆயிடுறது. அதனால இவ என்ன லட்சணம் சொன்னான்னா, தியானத்தினாலே எந்த வஸ்து விவகாரத்துக்கு யோக்கியமாகுமோ அந்த வஸ்து அந்த தியானத்துக்கு விஷயம். இந்த லட்சணம் கரெக்டா வரும் அப்படின்னு சொன்னான். இதை கண்டிக்கிறார் ஷஷ்டா, யோக்கியதாயாம் யோக்கியதாந்தராபா. பாக்கி வஸ்துவெல்லாம் தியானத்தினால தியானம் ஏற்பட்டதுனாலே விவகாரத்துக்கு யோக்கியமாகிறது அப்படின்னு சொல்றது. ஆனா அந்த யோக்கியதை இருக்கே அதுவும் ஒரு தியானத்துக்கு விஷயம்னு சொல்லணுமோ இல்லையா. அப்ப யோக்கியதையில யோக்கியதை இருக்குன்னு சொல்ல முடியுமா, யோக்கியத்தை கூட ஞானத்தினால உண்டாக ஞானத்தினால விவகரிக்கிறதுக்கு யோக்கியமாகிறதுன்னு சொல்லணும். அப்ப யோக்கியத்தையிலே இன்னொரு யோக்கியத்தை இருக்குன்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனா அந்த கட்டத்துல ஞானஜன்யமான ஞானத்தினால என்ன ஏற்பட்டதுன்னா விவகரிக்கிறதுக்கு யோக்கியத்தை ஏற்பட்டதுன்னு சொல்றது. கட்டத்துல உண்டாகட்டும் அந்த யோக்கியத்தை ஞானத்தினால, ஆனா அந்த யோக்கியத்தை கூட விவகரிக்கிறதுக்கு யோக்கியமா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா. அப்ப அந்த யோக்கியத்தையில இன்னொரு யோக்கியத்தை சொல்லணுமா வேண்டாமா, அது சொல்லிட்டு போனா இன்னும் அனவஸ்தர் கொண்டு போய் விடும். அதான் சொல்றார் யோகியதாயாம் யோகியதானந்தராபாவா, அந்த யோகியத்தைக்கு இன்னொரு யோகியத்தை இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த யோகியத்தைங்கிறது ஞானத்துக்கு விஷயமா இல்லையா, விஷயம்னு சொல்லணும். விஷயம்னு சொன்னா அதுல இன்னொரு யோகியத்தை சொல்ல வேண்டி இருக்குமே. ஒரு சொல்ற நச்ச யோகியதா யோகியதாம் வினைவ யோகியா, யோகியத்துவம் யோகியத்தை இருக்கே யோகியத்தைக்கு தனியாக யோகியத்தை வேண்டாம், ஆனா அது யோகியம்தான். யோகியத்தைக்கு யோகியத்தை இல்லாமலே அது யோகியன்னு சொல்லிவிடலாம். அந்த கட்டத்துக்கு யோகியத்தை வந்தா தான் யோகியம், ஆனா யோகியத்தைக்கு யோகியத்தை இல்லாமலே யோகியம். இது எப்படி யோகியத்தை இல்லாமலே ஒன்னு யோகியமாகிறதுன்னு சொல்ல முடியுமா? யோகியம்னு சொன்னா யோகியத்தை அதுல இருந்துதானே ஆகணும் அப்படின்னு கேட்டா சொல்றார். எப்படி நீ சொல்லுவியே, யதா திருஷ்யத்துவம் திருஷ்யத்வாந்தரம் வினைவ திருஷ்யம் இது வாக்கியம். பிரபஞ்சத்துல உள்ள பதார்த்தம் எல்லாத்தையும் திருஷ்யம்னு சொல்றேன், திருஷ்யத்வா அப்படின்னு ஹேத்து சொல்லி அதை மித்தியன்னு சாதிக்கிறேன். நீங்க சொன்ன ஹேத்து என்ன, திருஷ்யத்துவம், அது திருஷ்யமா இல்லையான்னு கேட்டேன். திருஷ்யத்துவம் திருஷ்யம்தான். திருஷ்யத்துவம் திருஷ்யம்னு சொன்னா அதுல உள்ள திருஷ்யத்துவம் வேற தனியா ஒரு திருஷ்யத்துவம் வருமா? இல்ல, திருஷ்யத்வாந்தரம் இல்லாமலே திருஷ்யத்துவம் எப்படி திருஷ்யமாக இருக்கோ அதை போல யோக்கியத்தையும் இன்னொரு யோக்கியத்தை இல்லாமலே யோக்கியத்தை உள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு சொன்னார். இதுக்கு சொல்றார் யோக்கியத்தைங்கிறது எப்போதுமே அதுக்கு அவட்சேதகம் ஒண்ணு தெரியணுங்கிறார். அவட்சேதக ரூப அபரிச்சையே யோக்கியதாயாக ஏவ கிரகிக்கும் அசக்கியத்வா, இந்த வஸ்து இந்த ஞானத்தினால விவகாரம் ஏற்படுறதுக்கு யோக்கியமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளமான அதுக்கு அவட்சேதகம் யோகியதா அவட்சேதகம்னு சொல்லுவாங்க. ஒரு கடத்தை கடத்துக்கு தண்டம் காரணம்னு வச்சுக்கோம். அந்த கம்பை வச்சு அவன் சுத்தி ஏதோ உபயோகப்படுத்தி கடத்தை உண்டு பண்ணுவான் குலால தண்டம். அந்த தண்டம் கடத்துக்கு காரணம்னு சொல்றோம். இந்த ஒரு தண்டம் அரண்யத்துல இருக்கு, காட்டுல இருக்கு. எந்த ஒரு மனுஷனும் குலாலமும் அதை எடுத்துட்டு வந்து அந்த இதை பண்ணுவாங்கிற சான்ஸே இல்லை. அதுக்கு முன்னாடியே அது போயிடுபடுது, அப்பேற்பட்ட ஒரு தண்டம்னு வச்சுங்களேன். அந்த தண்டத்துல தண்டத்துக்கு கடத்தை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை இருக்கா இல்லையா? யோக்கியத்தை இருக்கு, ஆனா அதனால கடத்தை உண்டு பண்ண போறது இல்லை. யோக்கியத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. எவனான ஒருத்தன் அந்த தண்டத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி உபயோகப்படுத்தினான்னா அதுவும் யோக்கியம், கடத்தை உண்டு பண்ணும். ஆனால் அது கடத்தை உண்டு பண்ணும்னு நம்மளால சொல்ல முடியாது, யோக்கியத்தை மாத்திரம் இருக்கு. இப்ப நான் கேட்பேன், அந்த தண்டத்துல கடத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த யோக்கியத்தை இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுது? ஏன்னா அந்த தண்டம் கட்டத்தை உண்டு பண்ணினதை நீங்க ஒண்ணும் பார்க்கல, உண்டு பண்ண போறதில்லைங்கிறது கூட தெரியுது. ஆனால் அதுல யோகியத்தை மாத்திரம் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லணும். தண்டத்துவம் அதுல இருக்கோ இல்லையோ, அதுவும் ஒரு தண்டம் தானே. அதனால தண்டத்துவங்கிற இந்த தர்மம் அது பிரத்யட்சமா தெரியறது இல்லையா, இதுதான் அதுக்கு யோகியதை இருக்குங்கிறத காமிச்சு கொடுக்கறது. ஆக யோகியதாவச்சேதகம்னு இது சொல்லுவாங்க. ஒரு வஸ்துவில அந்த யோகியத்தை இருக்கு இல்லை, காரியம் உண்டாகிறது உண்டாகலைங்கிறது வேற விஷயம். அந்த காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய யோகியத்தை இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லணும், அதுக்குதான் அவட்சேதகம்னு சொல்றது. அந்த அவட்சேதகம் அங்க இருக்கு. கடத்தை உண்டு பண்ணக்கூடிய யோகியத்தைக்கு அவட்சேதகம் என்னன்னா தண்டத்துவம். அந்த தண்டத்துவம்ங்கிறது அங்க இருக்கு, அதனால அதுவும் யோகியம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த பதார்த்தங்கள் எல்லாம் விவகாரம் செய்யறதுக்கு யோக்கியத்தை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எந்த அடையாளத்தை கொண்டு யோக்கியத்தை இருக்குன்னு சொல்றது? விவகாரம் வந்தாலும் சரி வராட்டாலும் அதுல யோக்கியத்தை இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளமே இல்லை. இந்த மாதிரி அவட்சேதகம் ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது யோக்கியத்தை இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதான் சொல்றேன். அவட்சேதக ரூப அபரிச்சையே, அந்த யோக்கியதா அவட்சேதகமாக ஒரு தர்மம் தெரியாத போது, அபரிச்சய பரிச்சயமும் இல்லை, அப்படி இருக்கும்போது யோக்கியதாயாக ஏவ கிரகிக்கும் அசக்கியத்வா, இந்த வஸ்து இந்த ஞானத்தினால விவகாரம் செய்யறதுக்கு யோக்கியமானதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது தெரியலன்னா விஷயம்னே தெரியாது. இதுதான் விஷயத்துவம் நீ சொன்னது. நச்ச ஞான விஷயத்தும் தரவச்சேதகம் ஆத்மாச்சரியா, அந்த யோகியதைக்கு அவச்சேதகம் என்னன்னா தியானத்துக்கு விஷயமாக இருக்கோ இல்லையோ அதான் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த விஷயத்துவம் தான் இப்ப நிரூபணம் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்குள்ள நீங்க அதை சொல்லக்கூடாது. சொன்னா ஆத்மாச்சரியங்கிற தோஷம் வரும். ந சப்தமாக, ஏழாவது என்னன்னு சொன்னா, எத்தன்னிகிருஷ்ட கரணேனா யஜ்ஞானம் உற்பத்தியதே தத்துவம் வா அப்படின்னு. இது ஏழாவது என்ன சொல்றான்னா, இந்த கரணம்னா ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பிரமாணம், அந்த பிரமேயம் வஸ்து, அந்த வஸ்துவுக்கும் அந்த பிரமாணத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்க கண்டுதான் ஞானமே உண்டாகிறது. இப்ப கண்ணால கட்டத்தை பார்க்கிற இடத்துல கண் சக்ஷுர இந்திரியம்ங்கிறது பிரமாணம், பிரமேயம் என்னன்னா கட்டம். அந்த கடத்தோடு என்னுடைய சக்ஷுர இந்திரியத்துக்கு சம்பந்தம் ஏற்பட்டதுனாலதான் அந்த கட ஞானமே எனக்கு உண்டாகிறது. அப்ப எத் சன்னிகிருஷ்ட கரணீனா, எந்த ஒரு பதார்த்தத்தோடு சன்னிகர்ஷம் சம்பந்தம் ஏற்பட்ட பிரமாணம் ஞானத்தை உண்டு பண்றதோ, அந்த ஞானத்துக்கு அந்த பதார்த்தம் விஷயம். இது ஒரு நல்ல யுக்தி. கடத்தோடு சக்ஷுரிந்திரியம் சேர்ந்து அதனால ஒரு ஞானம் உண்டானதாக சொன்னால் அந்த ஞானத்துக்கு எது விஷயமாகும்? கடம் ஆகும். பட்டத்தோடு என்னோட இந்திரியம் சேர்ந்து ஞானத்தை உண்டு பண்ணினால் அந்த ஞானத்துக்கு எது விஷயம்? பட்டம். ஸ்ரோத்திரேந்திரியம் சப்தத்தோடு சேர்ந்து சப்த ஞானத்தை உண்டு பண்றது, ஆகையால அந்த ஞானத்துக்கு விஷயம் சப்தம். எல்லாம் எதுனே சொல்லிடலாம், வியாப்தியில கூட சொல்லலாம், அனுமானஸ்தலத்துல கூட சொல்லலாங்கிறார். ஏன்னா வன்னியோடு வியாப்திங்கிற ஒரு சம்பந்தத்தை கிரகிச்சுதான் இந்த வியாப்தி ஞானங்கிறது அனுமதியை உண்டு பண்றது. அதனால வன்னி அந்த அனுமானத்துக்கு விஷயம், அனுமதிக்கு விஷயம் இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு போவார். இந்த மாதிரி ஒரு லட்சணம் சொல்றது சரியா இருக்குமே கேட்டா, அதுக்கு என்ன சொல்றார், இது லோகத்துல வேணா சரி பண்ணிடலாம், ஆனால் நித்திய ஈஸ்வர ஞானத்தை நிருவிஷயத்துவ பிரசங்கா, ஈஸ்வர ஞானம் நித்தியம்னு தார்க்கிகம் சொல்றாங்க. நித்தியமான ஞானம் வந்து எந்த ஒரு பிரமாணத்தினாலையும் உண்டாகாத ஞானம், அதனால அதுக்கு எத்தன்னிகிருஷ்ட கரணியன யஜ்ஞானம் உற்பத்தியதே, உற்பத்தியத்தேன்னு சொல்றதே தப்பா போயிடும், அந்த லட்சணம் வரல. நமக்கும் சாட்சி ஞானத்துல இது வராது போயிடும். சாட்சி ஞானங்கிறது பிரமாணத்தினால உண்டாகக்கூடிய ஞானம் கிடையாது, அங்க வந்து இந்த லட்சணம் வராது. நித்திய ஈஸ்வர ஞானத்தை நிர்விஷயத்துவ பிரசங்கா, அதோட முடிச்சார். அடுத்தது எட்டாவது, எஸ்யாம் சம்விதி யகா அர்த்தா அவபாசத்தை ச தத்யாக விஷயா ததா ச சம்விதி பாசமானத்துவம் இதுவா, சம்விதி பாசமானத்துவம் ஒரு லட்சணம் சொன்னார். ஞானத்தில் எது பாசிக்கிறதோ அதுதான் விஷயம். சம்வித்னா ஞானம், ஞானத்துல எது பாசிக்கிறதோ அது அந்த ஞானத்துக்கு விஷயம். கட்டம் பாதிச்சதுன்னா கட்டம் விஷயம், பட்டம் பாதிச்சா பட்டம் விஷயம். இதுதான் விஷயம் லகுவா சொல்றார். இவர் என்ன சொல்றாருன்னா அஷ்டமஹா, இதுவும் சரியில்லை. சம்விதி இது நதாவத் அதிகரண சப்தமி, நீ சப்தத்தினால லட்சணம் சொல்றதுனால உன் சப்தத்திலேருந்து நான் லட்சணத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்கணும்னா உன்னுடைய சப்தத்தினுடைய யோக்கியத்தையை நான் பரீட்சை பண்ணி பார்க்கணும். அது என்ன எந்த விதத்துல தெரிவிக்கிறது அப்படின்னு பார்த்து தான் அந்த அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கணும். நீ சொன்ன சம்விதி பாசமானத்துவம், தியானத்தில் பாசிக்க கூடியது அப்படின்னு சொன்னேன். தியானத்தில்னா என்ன? அந்த சப்தமி இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம்? அதிகரண சப்தமின்னு சொல்ல முடியுமா? பூதலே கட்டகா அப்படின்னு சொன்னா பூதல ஆதாரமா இருக்கு, அந்த கட்ட ஆதேயம் பூதலத்தில் கட்டம் உட்காந்து இருந்து. அது போல அந்த தியானத்தில் விஷயம் கட்டமானது பாசிக்கிறதுனா தியான ஆதாரமாகவும் கட்டங்கிறது அதுக்கு ஆதேயமாகவும் இருக்கோ இல்லை. நதாவது அதிகரண சப்தமி, தியானத்தை ஜேய அனதிகரணத்வா, தியானம் இங்கே மனுஷனிடத்துல உண்டாகிறது, ஜேயம் வெளியில அங்க இருக்கு, அந்த வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தம் அங்கெங்கயோ வெளியில இருக்கே தவிர தியானத்தில் இல்லை. அதனால தியானத்தில் பாசிக்க கூடியதுங்கிற இல்லுங்கிறது இருக்கே சப்தமி, அதுக்கு அர்த்தம் அதிகரணம்னு சொல்ல முடியாது. நாப்பி விஷய சப்தமி, விஷய சப்தமியா சொல்லுவோம் என்ன, அந்த விஷயத்துவம் தான் என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்ப சொன்னா அதுக்கு புரியாது. இப்போ நாப்பி விஷய சப்தமின்னு ஒண்ணு உண்டு, ஆனா விஷயத்துவம்னா என்னங்கிறத விசாரிச்சுட்டு இருக்கும் போது விஷய சப்தமின்னு சொன்னா சரியா வராது. தஸ்ய இவ நிரூபியமானத்வா. அது மாத்திரம் இல்லை, விஷய சப்தமின்னு சொன்னா இன்னொரு தோஷம் கூட சொல்லலாம். ஞானம் அந்த கடம் விஷயம், ஞானம் விஷயம் அப்படின்னு தானே நம்ம சாதாரணமா சொல்லுவோம். இதை விஷய தப்துமின்னு சொன்னா ஏன் இதை திருப்பி போடக்கூடாது? ஞானம் விஷயம், கடம் விஷயம் இப்படி ஏன் ஆகக்கூடாது? ஏன்னா இந்த சப்தமி விஷயத்துவத்தை தெரிவிக்கிறது. விஷயத்துவங்கிறது ஞானத்துல இருக்கு இருக்கா அல்லது கடத்துல இருக்காங்கிறத இது எப்படி தெரிவிக்க முடியும்? இன்னும் கேட்டா சப்தமி எந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறதோ அது வந்து அதனுடைய பிரகிருத்தி அர்த்தத்துல அன்வயிக்கிறது, பிரகிருத்தி அர்த்தத்துல இருப்பதாக தெரிகிறது. பூதலே கடகா அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த சப்தமியானது அதிகரணத்தும் ஆதாரத்துவத்தை தெரிவிக்கிறது. அந்த ஆதாரத்தும் எதுல இருக்கு? பூதலத்துல இருக்கு, கடத்துல இல்லை. சம்விதி அப்படிங்கிற இந்த சப்தமிக்கு அர்த்தம் விஷயத்துவம்னு நீங்க சொன்னால் அப்ப அது எங்க இருக்கணும்? சம்விதத்துல இருக்கணும். அப்ப ஞானம் தான் விஷயத்துவம், ஞானத்துல இருக்குன்னு சொன்னா ஞானம் தான் விஷயம்னு எழுதும், அப்படியே மாறிவிடும். ஞானம் விஷயமாகவும் அந்த வஸ்து விஷயியாகவும் ஆயிடுமே, இது சரியா இல்லை. என்ன சம்விதகா விஷயத்துவம் சம்வேத்திய விஷயத்துவம் இது வைபரீத்திய ஆபாகாச்ச, இந்த மாதிரி ஒரு விபரீதம் ஆயிடும். சதி சப்தமின்னு ஒண்ணு உண்டு, அதுவாவது வச்சுக்கலாமான்னு கேட்கிறார். விஷய சப்தமி இல்ல, அதுல அதை சரி பண்ணிடுவோம். அது சும்மா சப்தத்துக்காக சொன்னது. விஷயத்துவம் என்னன்னு நிரூபணம் பண்ணியாச்சுன்னா அப்ப அந்த விஷயத்துவம் அங்கு போய் அன்வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த சப்தமி அர்த்தம் இருக்கு, நிரூபித்தத்துவ சம்பந்தியான பிரகிருத்தி அர்த்தம் அதுல அன்வைக்கிறது. ஞான நிரூபிதம் விஷயத்துவம் அது ஆச்சரியத்துவ சம்பந்தியான கட்டத்துல அன்வைக்கிறது. அப்ப ஞானத்தினால் நிரூபிக்கப்பட்ட விஷயத்துவத்தை உடையது அப்படின்னு அர்த்தமா. சம்பிதி பாகமானவும் கட்டகாங்கிறது அப்போ அங்க அங்க போயிடும். நிரூபிதத்துவ சம்பந்தம் ஆதார அதிகம் இல்லை அப்படிதான் சொல்றது. இப்ப இது என்னது? சதிசப்தமி. இந்த இது சதிசப்தமின்னு ஒண்ணு உண்டு, இது இருக்கும் போது அது பாசிக்கும். ஞானம் இருக்கும் போது எது பாசிக்கிறதோ அதுதான் ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு சொன்னார். இதுதான் சதிசப்தமி. இங்க சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா, இங்க சொல்லலாம் ஞானம் இருக்கும்போது பாசிக்கிறது சொல்லலாம், ஆனா பாசமானத்துவத்தை விஷயத்தா கட்டித்தின ஆத்மாசிரியா பாசிக்கிறதுனா என்ன? பாசமானத்துவம்னா முக்கியம் அப்படின்னு கேட்டாக்க, அதாவது ஞான பிரயுக்த விஷயத்துவத்துவம் தான் சொல்லணும், பான விஷயத்துவம்னு சொல்லணும். பான விஷயத்துவம் சொன்னா திருப்பி அதுக்குள்ள ஒரு விஷயத்துவம் இருக்கு, இல்லைன்னா பானங்கிறது என்னன்னு நிரூபணம் பண்ண முடியாது, அதனால கஷ்டங்கிற. பாசமானத்துவத்தை விஷயத்தா கட்டித்தின ஆத்மாசிரயா, திருப்பி ஆத்மாசிரியம் தோஷம் வரும். நாபி நவமஹ சொல்றான் ஒன்பதாவது லட்சணம், சம்பந்தாந்தர மந்தரா ஞான அவச்சேதகத்துவம் வா. ஞான அவச்சேதகத்துவம்னா இங்க என்னன்னு கேட்டா ஞானத்துக்கு விசேஷணமாக தெரியக்கூடியது. அவச்சேதகம்னா விசிஷ்டம், விசேஷணம்னு அர்த்தம். இந்த இடத்துல வேற எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஞானத்தோடு சேரக்கூடியது விசேஷனம்னா வைசிஷ்டியம். இந்த மாதிரி விசேஷனம் இல்லை, விசேஷம் விசேஷம் சொல்ற அந்த மாதிரி இல்லை, விசிஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 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 விசேஷனம் ஒரு விசேஷம் ரெண்டும் சேர்றது இல்லையா, அந்த மாதிரி விசேஷம் எடுத்துக்கணும். அதாவது வேற எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஞானத்தோடு சேரக்கூடியது இப்படி அர்த்தம் சொல்லலாம். இப்ப நீங்க இப்ப என்னெல்லாமோ பார்த்தே ஒரு சம்பந்தமும் தெரியல, வெளியில அந்த விஷயம் இருக்கு, இங்க ஞானம் இருக்கு, வேற எந்த சம்பந்தமும் இல்லை, அந்த சம்பந்தம்லாம் இல்லாமலே ஞானத்தோடு சேரக்கூடியதுதான் விஷயம் இப்படி சொல்லலாமே. சம்பந்தாந்தரம் அந்தரா, வேற எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமலேயே ஞான அவச்சேதகத்தும் ஞானத்தோடு சேரக்கூடியது, சேர்ந்து தெரியக்கூடியது இப்படி சொல்லலாமே. அவர் சொல்றார் இதுவும் சரியா இல்லை, இப்படி சொன்னால் அதிவியாப்தி வரும். மத்சமவேதம் ரூபஜானம் இத்யத்ர ரூபஜான சமவாயஸ்ய சம்பந்தாந்தரம் வினைவ ரூபஜானாவச்சேதகஸ்ய இதம் ரூபம் இது ஞானேபி விஷயத்துவ ஆபாதா. இதெல்லாம் இந்த வாத விவாதங்கள்லாம் பண்ணிட்டு வரைச்ச எல்லா இடத்துலையும் இது இவர் வேதாந்தி அத்வைதி, அவர் மாத்வர அத்வைதி, இவர் ரெண்டு பேரும் வாதம் பண்றா. வாதம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் தன் தன் சொந்த சித்தாந்தத்தை வச்சுட்டுதான் பேசுவான்னு சொல்ல முடியாது. சாமானிய சித்தாந்தம் இருக்கே, சாமானிய சாஸ்திரம், அதெல்லாம் எடுத்துட்டு விடுவார். இப்ப சமவாயமாயம் கேட்டா வேதாந்தி ஒத்துக்கலையேன்னு கேட்கப்படாது. சமவாயத்தை ஒத்துண்டா இந்த மாதிரி தோஷம் வரும்னு சூத்திரக்காரர் கண்டிச்சு விட்டார். ஆனா இதை வச்சுட்டு பேசுறார். இதெல்லாம் அந்த வியாக்கரணம் தர்க்கம் இதெல்லாம் இருக்கு, ரெண்டு பேருக்கும் பொதுவான சாஸ்திரம். அந்த பொதுவான சாஸ்திரத்தினுடைய ஒரு சித்தாந்தங்களை அவலம்பிச்சு பேசலாம், இதுல தப்பு இல்லை. இவ எப்ப பேசுறது தப்பாயிடும் தெரியுமா, இந்த அத்வைத்தி திடீர்னு அந்த துவைத்தியுடைய மதத்தை கொஞ்சம் சீதாரம் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சுட்டான்னா இது தப்பாகப்படும். அதே மாதிரி அந்த துவைத்தி அத்வைத சித்தாந்தத்துக்கு அசாதாரணமா சொன்ன விஷயத்தை திடீர்னு பிடிச்சிட்டு பேச ஆரம்பிச்சான்னா அப்போ தப்பாகும். ரெண்டு பேரும் ஒத்துண்ட சில பதார்த்தங்கள் இருக்கு, ஒத்துக்கவும் ஒத்துப்பா ஒத்துக்காமலும் விட்டுருவா, ரெண்டு பேரும் தடஸ்தமா இருக்கு, அப்பேற்பட்ட பத சித்தாந்தத்தை எடுத்துட்டு பேசினா தப்பு இல்லைன்னு வச்சிருக்கேன். அப்படி பார்க்கும்போது சொல்றார், மத் சமவேதம் ரூபஞானம். இவன் கண்ணால பார்த்தான், ஒரு ரூபம் தெரிகிறது. சரியா, ரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான், அவனுக்கு என்ன தெரிஞ்சது, எனக்கு ரூபஞானம் இருக்கிறது, ரூபஞானம் எனக்கு உண்டு. அவனுக்கும் அந்த ரூபஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா சமவாய சம்பந்தம்னு சொல்லுவா தார்க்கிக்கா. ஏன்னா ஆத்மாவில ஞானம் உண்டாகிறதா, ஆத்மா ஞானத்துக்கு ஆதாரம், ஆத்மாவுக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம், சமவாய சம்பந்தம். இந்த சம்பந்தத்தை புரிஞ்சுட்டு அவன் பேசுறான், என்னிடத்தில் சமவாய சம்பந்தேன, சமவாய சம்பந்தத்தோடு ரூபஞானம் இருக்கிறது அப்படின்னா, மத் சமவேதம் ரூபஞானம், என்னிடத்தில் சமவாய சம்பந்தத்தை கொண்டு ரூபஞானம் என்பது இருக்கிறது அப்படின்னு அவன் சொல்றான். இதுல என்ன தப்பு, இதுல என்ன கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டா இதுல ஒரு தோஷம் சொல்றான். இப்ப பாருங்க, இவன் என்ன சொல்றான், அவன் அவன் தன்கிட்ட என்ன ஞானம் இருக்குன்னு சொல்றான், ரூபஞானம் இருக்குன்னு சொன்னான். ரூபஞானத்துக்கு எது விஷயம் கேட்டா ரூபம் விஷயம்னு சொல்றான். கடஞானத்துக்கு என்ன விஷயம், கடம். ரூபஞானத்துக்கு என்ன விஷயம், ரூபம். ரூபஞானத்துக்கு சமவாயம்னு விஷயம் சொல்லலவா, சொல்லாமா, சொல்லக்கூடாது. கடஞானத்துக்கு பட்டம் விஷயம்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ரூபஞானத்துக்கு சமவாயம் மட்டும் விஷயம் இல்லை. ஆனால் நீ சொல்ற லட்சணப்படி பார்த்தால் ரூபஞானத்துக்கு சமவாயம் விஷயம்னு சொன்னால் கூட தவறாகாது. எப்படின்னு இந்த சமவாயம் இருக்கே, சமவாயத்துக்கு இன்னொரு சம்பந்தம் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அனவஸ்தை போயிட்டே இருக்குமேங்கிறதுக்காக என்ன சமவாயாபிஷபகமாச்ச சாமியாத அனவஸ்தே, இந்த அனவஸ்தைய ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றதுக்காக அவ சமவாயத்துக்கு இன்னொரு சம்பந்தம் இல்லைன்னு தாரிக்கு காலி சொல்லுவான். ஒரே ஒரு சமவாயம் உண்டு, அதுக்கப்புறம் அந்த சமவாயத்துக்கும் இன்னொரு சமவாயங்கள்லாம் கிடையாது, உன்னோட முடிச்சுட்டான். அப்படி இருக்கும்போது இந்த சமவாயம் வந்து ரூபஞானத்தோடு சேர்றது, சேரலேனா சொரூப சம்பந்தேன சேர்றது, சேரலேன்னு சொன்னா ரூபஞானத்துக்கும் அந்த ஆத்மாவுக்கும் அது சம்பந்தமாகவே இருக்க முடியாது இல்லையா. கடம் இந்த ரெண்டு விரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விரலுக்கும் அந்த விரலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா நடுப்புல சஞ்சோகம்னு ஒரு சம்பந்தத்தை சொல்றேன். இந்த சஞ்சோகம் இது ரெண்டோடு சேர்ந்து இருக்கலேன்னு வச்சுங்களேன், அப்ப அது எப்படி இது ரெண்டையும் சேர்த்து வைக்க முடியும். ஆக ரூபஞானத்துக்கும் யாருக்கு ரூபஞானம் வந்ததோ அந்த ஆத்மாவுக்கும் இந்த சமவாயம்ங்கிற சம்பந்தம் இருக்கே, இது ரெண்டையும் சேர்த்து வைக்கலேன்னு சொன்னால் இது சம்பந்தமே ஆகாது. ஆனால் இது அந்த ரூபஞானத்தோடு சேரும் போது அதுக்குன்னு இன்னொரு சம்பந்தம் இல்லை இல்லையா. அப்ப சம்பந்தாந்தரம் அந்தரா, வேற இன்னொரு சம்பந்தம் இல்லாமலேயே ரூபஞானத்தோடு சேரக்கூடியதாக இருக்கு சமவாயங்கிற சம்பந்தம். நீங்க சொன்னீங்களே லட்சணம், அந்த லட்சணம் அதுக்கு வந்துடுத்துக்கோ. சம்பந்தாந்தரம் அந்தரா ஞானாவச்சேதகத்வம், ஞான அவச்சேதகத்வம் ஞானத்தோடு சேரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் சொன்னேன் இல்லையா. இந்த சமவாயங்கிறது அந்த ஞானத்தோடு சேர்ந்திருக்கே, ஆனா அதுக்கு வேற ஒரு சம்பந்தம் ஒண்ணும் இல்லையே, நீங்க சொன்ன லட்சணம் வருதே. அப்படியானால் ரூப ஞானத்துக்கு சமவாயம் விஷயமாயம், இது சொல்றது உண்டோ. அதனால நீங்க சொன்ன லட்சணம் சரியாயிருக்கு. மத்தமவேதம் ரூபஞானம் இத்தியத்திர ரூபஞான சமவாயத்திய சம்பந்தாந்தரம் வினைவ ரூபஞான அவச்சேதகஸ்ய இதம் ரூபம் இது ஞானேபி விஷயத்வா பாட்டா. ரூபஞானம்னா என்னன்னா இதம் ரூபம், இது ரூபம் அப்படிங்கிற ஞானம் இந்த ஞானத்துக்கு சமவாயம் விஷயம்னு சொல்ல வேண்டியதாக வந்துவிடும். அப்புறம் அப்ப சொன்னா நீங்க இவ்வளவுலாம் ரொம்ப சிரமப்பட வேண்டாம், லட்சணம் என்னன்னு ஒரு சுலபமான ஒரு வழி வச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த மீமாம்சையில மந்திரத்துக்கு என்ன லட்சணம்னு விசாரிச்சு பார்த்தா, எந்த லட்சணம் சொன்னாலும் எங்கேயாவது ஒரு தோஷம் வந்துடுறது, ஒரு இடத்துல அவ்வியாப்தி அதிவியாப்தி வந்துடுறது. அதனால இவா கெட்டிக்காரத்தனமா ஒரு மந்திரம் பண்ணா, ஒரு ஒரு இது பண்ண யுக்தி பண்ண, என்ன பண்ணா, அபியுக்தாள் அதாவது பிராமணிக்காள் மந்திரம்னு எதை சொல்றாலோ அதுதான் மந்திரம். இதுக்கு மேல நீங்க ஒண்ணும் இதுல தோஷம் சொல்ல முடியாது. எதையாவது வேற இன்னொன்னு காமிச்சு அதுல வந்து ஒரு தேனிச்சா அது பிராமணிக்கன்னு இல்லை, அவன் சொன்னது இல்லை, அசடி சொன்னது அப்படின்னு விடலாம். தப்பான இதுல அதிவியாப்தி எதுவும் வந்ததுன்னா, ஒரு இடத்துல வரலேன்னு சொன்னா அதுவும் சொல்ல முடியாது, பிராமணிக்காள் சொல்லலைன்னா அது மந்திரமே இல்லைன்னு சொல்லி கேட்டுன்னு விடலாம். அதனால இது என்ன லட்சணம் சொன்னா, பிராமணிக்காள் எதை மந்திரம்னு சொல்றாளோ விவகரிக்கிறாளோ அதுதான் மந்திரத்துக்கு லட்சணம், அதுதான் மந்திரம். இப்படி சொல்ற மாதிரி பிராமணிக்காள் எதை தியானத்துக்கு விஷயம்னு சொல்றாளோ அதுதான் தியானத்துக்கு விஷயம். இதுக்கு என்ன லட்சணம் எல்லாம் தேடி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. லோகத்துல எல்லாத்தையும் கேட்கலாம், என்ன தெரிஞ்சது என்ன இது தெரிஞ்சது அப்படின்னோட நிக்காம, இந்த ஞானத்துக்கு விஷயம் என்னன்னு கேட்டா இதுதான் விஷயம் அப்படின்னு பிரமாணிகமா சொல்றா, இது போதுமே விஷய லட்சணம்னு ஒருத்தன் கேட்டான். நானும் ஞான விஷயகா இது அபியுக்த பிரயோகா ஏவ ஞான விஷயோ சம்பந்தா, இந்த பிரயோகம் பண்றாலே இதையத்தான் அந்த சம்பந்தமாக சொல்லிடலாம், இதுதான் விஷயத்துக்கு லட்சணம்னு சொல்லலாம். யசா அபியுக்திய மந்திரஹா இது பிரயோக விஷயத்துவமேவ மந்திர லட்சணம், மந்திரத்துக்கு கடைசியில லட்சணம் இதுதான் சொல்லணும், வேற ஒன்றும் சொல்ல முடியல. அந்யோன்யாசிரயா பூர்வ பூர்வ பிரயோகம் அபேட்ச உத்தரோத்தர பிரயோகாதிச்சே. இப்போ எங்களோட கேள்வி வருது, அவன் வந்து இதுதான் தியானத்துக்கு விஷயம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்களேன், தியானத்துக்கு விஷயம்னு அவன் சொல்றத வச்சுதான் அது விஷயமாகிறதுன்னு சொன்னா, அவன் சொல்றதுக்கு முன்னாடியே அவன் விஷயமாக, அவன் விஷயம் ஆனத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டு சொல்றானா இல்லை அவன் சொன்னதுக்கு அப்புறம் அது விஷயமாகிறதா அப்படின்னு பிரச்சனை வந்துடும். இவன் சொல்றதுதான் விஷயத்துவம் அப்படின்னு நீங்க சொல்ல சொன்னால் அவன் முதல் முதல்ல சொல்ல முடியாது, அவன் சொன்னதுக்கு அப்புறம் இன்னொருத்தன் சொல்லிவிடலாம், ஏன்னா அவன் சொல்லியிருக்கார், அதனால அந்த அந்த அதுதான் விஷயத்துவம், அதனால அடுத்தவன் சொல்லலாம். ஆனால் அவன் சொல்றதுக்கு வேற யார் சொல்லியிருக்கா, அதைத்தானே பார்த்தாகணும். மந்திரம் அப்படின்னு இதை முதல் முதல்ல ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்களேன், அவரால் சொல்ல முடியாது, ஏன்னா வேற யாராவது சொல்லியிருந்தா தானே அவருக்கு தெரியும். இதுக்கு அப்பயும் வேணும்னா இன்னொருத்தர் மேலே சொல்லிட்டே போடுவா, அது எப்படி அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் நமக்கு அனாதின்னு சொல்லி ஒரு சமாதானம் இருக்கு. முதல் முதல்ல இது ஞான விஷயம்னு சொல்றதுக்கு இல்லை, இது அனாதி சம்சாரம் அனாதியா வந்துட்டே இருக்கு. பூர்வ பூர்வ பிரயோகம் அபேட்ச உத்தரோத்தர பிரயோகா, முதல் பிரயோகம்னே கிடையாது, இதுக்கு முன்னாடி அனாதி காலமாக இந்த மாதிரி இது ஞான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா, அதனால இதுக்கு முன்னாடி பண்ணினவாளுடைய பிரயோகத்தை அபேட்சிச்சு மற்றவா வந்து அந்த ஞான விஷயங்கிற பிரயோகத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா. இது சேர் சொல்றார், ஞானத்துக்கு விஷயம்னு எதை சொல்றாளோ அதுதான் ஞேயத்துவம்னு சொன்னாக்க, அபிஷேகம்னு சொன்னா என்ன சொன்னதாக ஆச்சு, ஏதாவதாகி ஞேயத்துவ மாத்திரம் சாமானியத்தியா. தியானத்துக்கு விஷயம்னு சொன்னா எல்லாத்தையும் தான் தியானத்துக்கு விஷயம்னு சொல்றா, பொதுவா ஞேயம் அப்படிங்கறது சித்தமாச்சு, எல்லாமே ஞேயம்னு. ஆனால் நது ஏத ஞான விஷயத்துவம், இந்த ஞானத்துக்கு விஷயம் என்னன்னு உங்களால சொல்ல முடியாது. பொதுவாக ஞேயம் ஞேயம்னா உலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தமும் ஒரு ஞேயம் தான் அப்படின்னு சொல்லலாமே தவிர, இப்போ உனக்கு வந்த ஞானத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், எது விஷயம்னு கேட்டால் சொல்ல முடியாது போயிடும். ஏத ஞான விஷயத்துவம், சரி ஞான இது விசேஷம், சாமான்யத்தா சொல்றது ஞான விஷயத்துவம், இந்த ஞானத்துக்கு இது விஷயம் அது இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது விசேஷ விஷயத்துவம். விசேஷ லட்சணம் சொல்றதுக்கு உங்களால முடியாது, சாமானிய லட்சணம் சொன்னாங்க, விவகாரத்துக்கு ரெண்டும் வேணும். இல்லாட்டா உனக்கு தெரிஞ்சதே வந்ததே ஞானம், அந்த ஞானத்துக்கு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது பண்ணும். ஏன்னா இந்த ஞானத்துக்கு இத விஷயம்னு சொல்லணும்னா உனக்கு என்ன லட்சணம்னா அதுக்கு தனி லட்சணங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். அவர் சொல்றார், நச்ச அஸ்மின் சாது பூர்வ பிரயோகம் அபேட்ச உத்தரோத்தர பிரயோகோ வக்தும் சக்கியதே சத்திய அநாதி மாத்திர விஷயத்தத்வா. நீங்க சொன்ன அநாதின்னு சொன்னதுனால பூர்வபூர்வ பிரயோகத்தை வச்சு உத்தரோத்தர பிரயோகம் ஏற்படுறதுன்னு, இதெல்லாம் அநாதி பதார்த்தம் அநாதி விஷயங்கள்ல சொல்லலாம். புதுசா இந்த ஞானத்துக்கு இது விஷயம்னு தெரிஞ்சுட்டு சொல்லக்கூடிய இது இருக்கு, அந்த இடத்துல எல்லாம் பூர்வபூர்வ பிரயோகத்தை யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. நான் இப்ப இந்த வஸ்துவை பாக்குறேன், இது எனக்கு தெரியறது உடனே இதுதான் இதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வேற யாரோ ஒருத்தர் இதை நான் பார்க்கிறேன்னு சொல்லியிருக்காளா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து நான் பிரயோகம் பண்றதில்லை. மந்திரம் மாதிரி இல்லை, ஒரு இந்த வாக்கியத்தை மந்திரம்னு சொல்லணும்னா நான் யோசிக்கணும் வேற யாராவது சொல்லியிருக்காளா அப்படின்னு பார்த்து அப்புறம் மந்திரம்னு சொல்லணும் இல்லையா. அப்ப மந்திரம்னு சொல்றதுக்கு நான் வேற இன்னொருத்தருடைய பிரயோகத்தை அபேட்சிக்கிறேன், ஆனா இந்த வஸ்து எனக்கு தெரியுதுன்னு சொல்றதுக்கு நான் இன்னொருத்தருடைய பிரயோகத்தை அபேட்சிக்கல இல்லையா. அதனால இங்க இது சாதியான இந்த பிரயோக இந்த விஷயங்கள்ல பூர்வ பிரயோகத்தை நான் அபேட்சிக்கிறதே இல்லை. நகாஸ்மின் சாது பூர்வ பிரயோகம் அபேட்ச உத்தரோத்தர பிரயோகா வக்தும் சக்கியதே. அதை சொல்லணும்னா அது அனாதி விஷயத்துல தான் சொல்லலாமே தவிர இந்த சாது விஷயத்துல சொல்ல வேண்டியதே இல்லை. கிஞ்ச பிரயோகோபி ஸ்வ விஷய சம்பத்தா இது ஆத்மா ஆச்சரியோபி சம்பத்தான்னு இருக்கணும். இந்த பிரயோகம் இருக்கு, ஏற்கனவே அவ வந்து பிரயோகிச்சிருக்கா இந்த மாதிரி பிரயோகம் விவகாரம் பண்ணியிருக்கா அப்படிங்கறத வச்சுட்டு நீங்க விவகாரம் பண்றீங்க. அவ விவகாரம் எந்த விஷயத்துல பண்ணினான்னு கேட்டா அந்த விஷயத்துக்கும் அந்த விவகாரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா. நான் அங்க கேட்பேன் அவ பண்ற விவகாரத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் என்ன. விஷயத்தும் சம்பந்தம்னு சொன்னா திருப்பி இதே கைதில் தான் வரும். அந்த சம்பந்தம் என்னன்னு விசாரிச்சு பார்த்தாலும் திருப்பியும் இதே கல்பங்கள் எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வர வேண்டியிருக்கும், எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணினதாக ஆகும். ஆக விஷயத்துவம் தான் சம்பந்தம் சொல்லணும், சொன்னா திருப்பி ஆத்மாஸ்ரங்கிற தோஷம் படும். பிரயோகோபி ஸ்வ விஷயே சம்பத்தா பிரயோகம் அவ விவகாரம் பண்ணிட்டு இருக்காளே அந்த பிரயோகத்துக்கு கூட இந்த பதார்த்தத்தோடு ஒரு சம்பந்தம் சொல்லி ஆகணுமே, அந்த சம்பந்தம் விஷயத்துவம்னு தான் சொல்லி ஆக வேண்டி இருக்கும். அப்ப ஆத்மாஸ்ரங்கிற தோஷமும் வரும். அதனால இப்ப சொன்ன இந்த 9 விதமான கல்பங்களும் அடிபட்டு போச்சு. ஒரு விஷயம் வஸ்து தெரியுதுன்னு சொன்னா நமக்கு வந்த ஞானத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி சம்பந்தங்கள் சொன்னா ஒண்ணும் சரியாக வரல. அவ்வளவு வேலை அப்புறம் பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல.
ஆமா 22 அடுத்த